ஞாயிறு சிந்தனை.
என தருமை அன்புள்ளங்களே, இன்று தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு. இந்த ஞாயிறன்றும் நம் எண்ணங்களை வத்திக்கானை நோக்கி, திரு அவையை நோக்கி திருப்புவோம். வரலாறு காணாத மாற்றங்கள் வத்திக்கானில் நடைபெறுவதாக சொல்லி வருகின்றோம். இது உண்மைதான். ஆனால் இந்த மாற்றங்களை வெறும் வெளிப்படையான கண்காட்சி பொருளாக மட்டும் பார்க்காமல், இந்த மாற்றங்களால் திரு அவையின் வாழ்வில் உருவாகியுள்ள, உருவாக வேண்டிய ஆழமான மாற்றங்களைப் பற்றியும் சிந்திப்பது நல்லது. அன்புள்ளங்களே, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் முதல் ஞாயிறன்று இயேசு சந்தித்த சோதனைகளைப் பற்றி சிந்திக்கவும், இரண்டாம் ஞாயிறு இயேசுவின் தோற்றம் மாறும் நிகழ்வை சிந்திக்கவும் நமது வழிபாட்டில் வாய்ப்புகள் தரப்படுகின்றன. தவக்காலத்தில் சோதனைகளைப் பற்றி சிந்திப்பது பொருத்தமாக தெரிகின்றது. ஆனால் இயேசு தோற்றம் மாறும் நிகழ்வை ஏன் தவக்காலத்தில் சிந்திக்க வேண்டும் என்ற நெருடல் எழலாம். கண்ணை பறிக்கும் ஒளியில் இயேசு மலை மீது தோற்றம் மாறி நின்ற காட்சியை உயிர்ப்பு காலத்தில் சிந்திப்பது பொருத்தமில்லையா என்ற கேள்வியும் எழலாம். அன்பு நெஞ்சங்களே, சோதனைகள் மனித வாழ்வின் இணைப்பிரியாத ஓர் அனுபவம் என்றால், உருமாற்றமும் மனித வாழ்வின் மையமான ஓர் அனுபவம். பிறந்த எந்த உயிரும் மாற்றமின்றி இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால், உயிர் உள்ள உயிர் அற்ற அனைத்துமே மாற்றம் பெறும். எதுவுமே இதற்கு விதிவிலக்கு அல்ல. எனவே அடிப்படையான உலக நியதியான மாற்றத்தை பற்றி சிந்திக்க நாம் முயல்வோம். அன்பு நெஞ்சங்களே, இயேசு தோற்றம் மாறுதல் என்ற இந்த நிகழ்வு ஒரு மலை மீது குறுகிய நேரமே நடந்தது. அதைத் தொடர்ந்து சீடர்களும் இயேசுவும் மீண்டும் தங்கள் வழக்கமான உலகத்திற்கு இறங்கி வந்து தங்கள் பணிகளை தொடர்ந்தனர். ஆனால் அந்த மலையில் ஏற்பட்ட அனுபவம் சீடர்களின் மனதில் ஆழமாய் பதிந்து அவர்கள் வாழ்வில் நல்ல பல மாற்றங்களை உருவாக்கியது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்கின்றது. வத்திக்கானிலும் இப்போது ஒரு வரலாற்று மாற்றம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. 2013 பிப்ரவரி 11 முதல் அடுத்த திருத்தந்தையின் அறிவிப்பு வெளிவரும் வரையில் திரு அவை வரலாற்றில் 40 அல்லது 50 நாட்கள் செல்லக்கூடும். இந்த கால அளவு திரு அவை வரலாற்றில் மிக மிக குறுகிய காலம், இயேசு மலை மீது தோற்றம் மாறிய காலத்தைப் போல. ஆனால் இந்த 50 நாட்கள் அனுபவம் திரு அவையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்பதே நமது ஜெபமாக இந்த நாட்களில் அமைய வேண்டும்.
உமது ஆவியை நீர் அனுப்பினால் யாவும் படைக்கப்படும், மனிதம் புத்துயிர் பெறும். உமது ஆவியை நீர் அனுப்பினால் யாவும் படைக்கப்படும், மனிதம் புத்துயிர் பெறும்.
அன்பு நெஞ்சங்களே, திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் திரு அவை தலைமை பொறுப்பிலிருந்து விலக இன்னும் 4 நாட்கள் உள்ளன. பல தலைவர்கள் அவர் அறிவித்த முடிவை பற்றி கருத்துக்கள் கூறிய வண்ணம் உள்ளனர். இந்த முடிவை எடுப்பதற்கு மிகுந்த துணிவும் அதே நேரம் பணிவும் இவர் கொண்டிருந்தார் என்பதே பரவலான கருத்து. மாற்றங்களை அதிகம் விரும்பாதவர் என்று கூறப்பட்ட 16 பெனடிக்ட் அவர்கள் புரட்சிகரமான இந்த மாற்றத்தை அறிவித்ததை குறித்தும் கருத்துக்கள் பேசப்படுகின்றன. இந்த கருத்துக்களில் ஒன்று, இறை பக்தியோ மத நம்பிக்கையோ இல்லாத ஒரு மனித நேய பணியாளரிடமிருந்து வந்தது. இந்தியாவின் வாரணாசி நகரில் பீப்புள்ஸ் விஜிலன்ஸ் கமிட்டி ஆன் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமை பற்றிய மக்களின் கண்காணிப்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வருபவர் லெனின் ரகுவன்ஷி. மனித உரிமைக்கு பாடுபடும் இவரது பணியை பாராட்டி இந்தியாவிலும் இன்னும் சில நாடுகளிலும் இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர் 4 நாட்களுக்கு முன் ஏசியா நியூஸ் என்ற செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களை மனதார புகழ்ந்திருந்தார். தன் சொந்த வாழ்வில் திருத்தந்தை ஏற்படுத்திய மாற்றங்களை பற்றியும் அழகாக கூறியிருந்தார். இதோ லெனின் ரகுவன்ஷி பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள்.
நான் பிறந்தது இந்து மதத்தில். அங்கு நிலவிய சாதிய பிரிவுகளையும் தலித்து மக்கள் தீண்டத்தகாதவர்கள் என்ற நிலைப்பாட்டையும் கண்டு மதத்தையும் இறைவனையும் நான் வெறுத்து ஒதுக்கினேன். திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் இறைவன் மதம் என்ற எண்ணங்களை மீண்டும் என் மனதில் விதைத்தார். 2005 16 பெனடிக்ட் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றபோது இவரை பழமைவாதி, மாற்றங்களை விரும்பாதவர் என்றே முத்திரை குத்தினார். ஆனால் அவரோ அந்த முத்திரைகளை பொய்யாக்கினார். திருத்தந்தை 2 ஜான்பாலைப் போலவே இவரும் வறுமை, பட்டினி, சமூக அநீதி ஆகியவற்றை பற்றி துணிவுடன் பேசினார். இவர் ஐநா பொது அவையில் ஆற்றிய உரையை கேட்டேன். உலகில் நிலவும் பல பிரச்சனைகளின் ஆணிவேர் மனித உயிர்களுக்கு நாம் வழங்க மறுக்கும் மதிப்பு என்றும், மனித மதிப்பும் மனித உரிமையும் நிலைநாட்டப்பட்டால் பல பிரச்சனைகள் தீரும் என்றும் அவர் சொன்னது என்னை அதிகம் கவர்ந்தது. அவர் தன் உரைகளில் கடவுளை பற்றி பேசிய போது அந்த கடவுளை நான் வெறுத்து ஒதுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். எனவே கடவுள் மறுப்பாளி என நிலையிலிருந்து பகுத்தறிவாளி என நிலைக்கு நான் மாற காரணம் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களே. இன்று நான் கிறிஸ்துவ மறையில் ஒருவித ஈடுபாடு கொண்டிருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை பற்றி திருத்தந்தை கூறிய கருத்துக்களே
என்று திருத்தந்தையை பற்றி புகழ்ந்து பேசியுள்ள ரகுவன்ஷி அழுத்தம் திருத்தமாய் கூறிய ஒரு கருத்து இன்னும் என் மனதில் எதிரொலித்து வருகின்றது.
மனிதம் எதிர்காலத்தில் வாழ வேண்டுமெனில் ஆன்மீக தலைவரான இந்த திருத்தந்தை சொல்லி தந்த பாடங்களை இவ்வுலகம் கேட்பது மிகவும் அவசியம்.
என் நாற்றலே அரணேவா, விரைவாய் அருள்வாய் வா, நல்வரமாய் பொழிவாய் வா. என
தர்மி அன்புள்ளங்களே, லெனின் ரகுவன்ஷியின் கூற்றில் இருவருக்கு ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். இறைவனையும் மதத்தையும் ஒதுக்கி வாழ்ந்த தனக்குள் திருத்தந்தை 16 பெனடிக்டின் உரைகள் உருவாக்கிய மாற்றங்களை இவர் குறிப்பிடுகின்றார். அதேபோல் திருத்தந்தையிடமும் காணப்பட்ட மாற்றங்களை குறிப்பிடுகின்றார். 16 பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்பதற்கு முன் அவர் பழமை எண்ணங்களில் ஊறிப்போனவர் என்ற கருத்தே பரவலாக இருந்தது. தலைமை பொறுப்பில் இருந்தபோதும் இந்த கருத்து ஆழப்பட்டது. எனவே பிப்ரவரி 11 தேதி அவர் தன் தலைமை பொறுப்பை பற்றிய முடிவை வெளியிட்டதும் அனைவருமே ஆச்சரியம் அடைந்தோம். பழமையில் ஊறிப்போய் பாரம்பரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இவரா 600 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவி வந்துள்ள ஒரு பாரம்பரியத்திலிருந்து விலகிச் சென்றார் என்பதே இந்த ஆச்சரியத்தின் அடிப்படை காரணம். பொதுவாகவே அன்பர்களே, வயதானவர்களிடம் மாற்றங்களை எதிர்பார்ப்பது அரிது. 85 வயதை தாண்டிவிட்ட திருத்தந்தை தன் வாழ்வில் மட்டுமல்ல திரு அவையின் வாழ்விலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருப்பது நமக்கு நல்லதொரு பாடம். யாரும் என் நிலையிலும் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் என்பது நாம் அனைவருமே கற்றுக்கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இது இப்படித்தான் அல்லது இவர் இப்படித்தான் என்று முற்சார்பு எண்ணங்களுடன் மனதையும் அறிவையும் மூடிவிடாமல் வாழ்வது நலமான மனநிலை என்பதை கடந்த 2 வாரங்களாய் நான் அடிக்கடி எண்ணி பார்க்கின்றேன். அன்புள்ளங்களே, திருத்தந்தை 16 பெனடிக்ட் வத்திக்கானிலிருந்து விடைபெற்று செல்வது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதால் அதனை பதிவு செய்வதற்கு வத்திக்கான் தொலைக்காட்சி நிலையம் 26 கேமராக்கள் கொண்டு பிப்ரவரி 27-28 ஆகிய நாட்களை நேரடி ஒளிபரப்பு செய்யும் என்று அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்களை நமக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைகளுக்கெனவும் பதிவு செய்கின்றோம் என்று தொலைக்காட்சி நிலைய இயக்குனர் கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, வெளிப்புறமாக நடைபெறும் மாற்றங்களை படங்களாக பதிவு செய்யலாம். ஆனால் உள்ளுக்குள் நிகழும் மாற்றங்கள் என்ற அதிசயங்கள் வாழ்வில் பாதிப்புகளை உருவாக்கும். அவ்வகையில் வரலாற்றில் பலருடைய வாழ்வில் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மாற்றங்களை உருவாக்கலாம். இவை வெளியே விளம்பரப்படுத்தப்படாமல் நீண்டகால தாக்கங்களை உருவாக்கலாம்.
சுத்தாவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன்.
என தர்ம அன்புள்ளங்களே, திருத்தந்தை வத்திக்கானிலிருந்து விடைபெற்றதும் ஊடகங்கள் அடுத்த நிகழ்வுக்கு தயாராகிவிடும். அதுதான் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கும் கான்க்ளேவ் எனப்படும் கர்தினால்கள் அவையின் துவக்கம். அந்த அவையில் நடப்பது வெளி உலகிற்கு தெரியக்கூடாது என்பது திரு அவையின் தீர்க்கமான சட்டம். இருந்தாலும் பரபரப்பை விரும்பும் ஊடகங்கள் அமைதி காக்கப் போவதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு கதையை, நாடகத்தை ஊடகத்தினர் அரங்கேற்றிய வண்ணம் இருப்பார்கள். வெளி உலகின் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் திரு அவை வரலாற்றில் ஒரு புதிய பக்கம் அமைதியாக திருப்பப்படும். அந்த புதிய பக்கத்தில் தூய ஆவியாரின் நிழலாடுதல் முதலில் பதிய வேண்டும் என்பதே இந்த நாட்களில் நமது ஜபமாக அமைய வேண்டும். அன்பு இதயங்களே, படைப்பின் துவக்கத்தில் நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்ததால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். அதேபோல் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பின் திரு அவை மீதும் தூய ஆவியாரின் அசைவுகளை நாம் அனுமதித்தால் திரு அவை தொடர்ந்து உயிர் வாழ முடியும். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பின் மேலறையில் கூடியிருந்த சீடர்கள் மீது ஆவியார் இறங்கி வந்தது போல வத்திக்கானில் கூடவிருக்கும் கர்தினால்கள் மீதும் ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று நாம் உருக்கமாக வேண்டுவோம். அன்பு இதயங்களே, மாற்றங்கள் பலவற்றிற்கும் ஈடுகொடுத்து திரு அவை வாழ்வு தொடரும். பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் புதிய திருத்தந்தையின் அறிவிப்பு முடிய இந்த வரலாற்றின் ஒரு குறுகிய பகுதி இயேசுவின் தோற்றம் மாறுதல் போல் கண்ணையும் கருத்தையும் கவரும் ஒரு காட்சியாக அமைந்திருக்கலாம். ஆனால் சீடர்களும் இயேசுவும் அந்த மலையில் பிரமிப்பை உருவாக்கிய அந்த காட்சியிலேயே தங்கிவிடாமல் உள்ளூர உருவான மாற்றங்களோடு தங்கள் வாழ்வை தொடர்ந்தது போல திரு அவையின் வாழ்வும் உண்மையான உள்ளார்ந்த மாற்றங்களுடன் தொடர வேண்டும் என்று தூய ஆவியாரிடம் நாம் மன்றாடுவோம்.
என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.